ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கு நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியருடைய சரித்திரம் அந்த உபன்யாசத்தில் வந்து வைஷ்ணவ ஆச்சாரியருடைய வைபவங்களை பற்றி நம்ம கடந்த சில வாரங்களாக பேசிட்டு வரோம். குறிப்பாக இந்த தாமோதர மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் வந்துட்டு என்னென்ன வைஷ்ணவ ஆச்சாரியர் தோன்றியிருந்தாங்க, அவங்களுடைய மகிமை என்ன, அவங்களுடைய வைபவங்கள் என்ன, அதிலேருந்து இப்போ படிச்சுட்டு வரோம். இன்றைக்கு வந்து நம்ம முராரிகுப்தர்னு ஒரு உன்னதமான வைஷ்ணவருடைய மகிமைகள் அவருடைய லீலைகளை பற்றி பேசுகிறோம். முராரிகுப்தர் வந்துட்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாப்பிரபுக்கு மிகவும் பிரியமானவர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து 500 வருடங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காள மாநிலத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாப்பிரபுவாக தோன்றினார். ஸோ சைத்தன்ய மகாப்பிரபு அவதார நோக்கம் வந்துட்டு ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலையும் ஹரிநாமத்தை வந்து பிரச்சாரம் செய்கிறதுக்காக வந்தார். ஸோ சைத்தன்ய மகாப்பிரபு இந்த பூமியில் தோன்றும் போது தன் சகாக்களோட தோன்றினார். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் ச அங்க பாங்க அஸ்திரம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராய எஜயதிகை சுமேதஸ்தா. ஸ்ரீ சைத்தன்ய மகாப்பிரபு வந்துட்டு தன் சகாக்களோட தோன்றினார். நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், ஜெகநாத மிஸ்ரர், இப்படி சைத்தன்ய மகாப்பிரபு இந்த பூமியில் தோன்றும் போது அவருடைய சேவைக்காக அவருடைய அந்த நாம சங்கீர்த்தனத்தை வந்து எல்லாரும் கொடுக்கறதுக்காக வந்துட்டு அவருடைய சகாக்களும் உடன் வந்திருந்தாங்க. அப்படி சைத்தன்ய மகாப்பிரபுடைய மிக நெருக்கமான சகாக்கள் ஒருத்தர் தான் முராரிகுப்தர். ஸோ முராரிகுப்தர் வந்துட்டு மிக மிக உன்னதமான வைஷ்ணவர். ஸோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னை வழிபடுறதோட தன் பக்தனை வழிபடுறது ரொம்ப உயர்ந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறார். மத் பக்தா பூஜா ஆதிக்கா, தன்னை வழிபடுற தன்னை ஒருத்தர் ஆராதிக்கிறதோட தன் பக்தனை வைஷ்ணவரை ஆராதிக்கிறது மிக மிக தனக்கு பிரியமானதுன்னு கிருஷ்ணா வந்து பாகவதத்தில் சொல்கிறார். ஸோ அதனால் வைஷ்ணவர்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியர் வந்து நம்ம பிரார்த்திக்கிறோமோ அவங்களுடைய கருணை, பூர்வாச்சாரியருடைய கருணை இருந்தால் தான் நமக்கு கிருஷ்ணவனோட முன்னேற்றோடும் நம்மளும் பகவானுடைய லீலைகளை வந்து ஓரளவுக்காவது புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்படி முராரிகுப்தர் வந்து ஒரு வைத்திய குடும்பத்தில் தோன்றினர். வைத்தியம்னா இந்த வைத்தியம் பண்ணுறோம், இப்போ டாக்டர்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வைத்தியம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்தில் தோன்றினர் முராரிகுப்தர். முராரிகுப்தர் வந்துட்டு சைத்தன்ய மகாப்பிரபுக்கு முன்னாடியே, சைத்தன்ய மகாப்பிரபு இந்த பூமியில் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றியிருந்தார். அதனால வயதில் வந்து சைத்தன்ய மகாப்பிரபு கொஞ்சம் மூத்தவர். ஸ்ரீ சைத்தன்ய மகாப்பிரபு வந்து கங்கதாஸ் பண்டிதர் அப்படிங்கிற ஒரு பக்தருடைய குருகுலத்தில் அந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறார். நிமாய் பண்டிதர் சைத்தன்ய மகாப்பிரபு குட்டி குழந்தை, நிமாய் பண்டிட். ஸோ நிமாய் பண்டிட் வந்து அந்த ஸ்கூலில் படிக்கும்போது அந்த கங்கதாஸ் பண்டிதருடைய குருகுலத்தில் நிமாய் பண்டிதருடைய சீனியர் ஸ்டூடெண்ட்டாக வந்து முராரிகுப்தர் இருக்கார். எங்கே? கங்கதாஸ் பண்டிதருடைய ஆசிரமத்தில். ஸோ முராரிகுப்தர் வந்துட்டு சைலட் அப்படிங்கிற கிராமத்தில் தோன்றினார். அங்கே சைலட்ங்கிற கிராமத்தில் தோன்றினாலும் கொஞ்ச நாளில் வந்து அவர் நவதீபத்துக்கு வந்துடுறார். நவதீபத்தில் வந்து நதியா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நவதீபத்தில் வந்துடுறாரு. அங்கே வந்து சைத்தன்ய மகாப்பிரபு வீட்டு பக்கத்திலே சைத்தன்ய மகாப்பிரபு தோன்றிய அந்த ஜென்மஸ்தானம், சைத்தன்ய மகாப்பிரபு தோன்றிய ஜெகநாத மிஸ்ரர் சச்சி மாதா கூடியிருந்த அந்த வீட்டுக்கு பக்கத்திலே முராரிகுப்தர் தங்கியிருந்தார். இப்போ நம்ம நவதீப் மாயாப்பூர் போனால் கூட அந்த முராரிகுப்தரோட வீடு பார்க்கலாம். முராரிகுப்தரோட இருந்த இடத்துல வந்து அழகான ராமர் கோயில் ஒன்று, சைத்தன்ய மகாப்பிரபு பர்த் பிளேஸ்லேருந்து கொஞ்சம் அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சைத்தன்ய மகாப்பிரபு பிறந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நடந்து போனோம்னா அங்கே வந்து முராரிகுப்தர் வழிபாடு பண்ணி தான் ராமருடைய விக்கிரகம் அந்த கோயில் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். முராரிகுப்தருடைய வைபவங்களை பற்றி சொல்லும்போது பகவான் சைத்தன்யர் என்ன சொல்கிறாருன்னா, முராரிகுப்தர் ஒரு சாதாரண மருத்துவர் நினைக்காதீங்க, சாதாரண வைத்தியர் நினைக்காதீங்க. முராரிகுப்தர் வந்து ஒருத்தருடைய வியாதியை மட்டும் குணப்படுத்துறதில்லை, அவங்களுடைய மனோவியாதியை குணப்படுத்துவார், அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வு கிருஷ்ண பக்தி கொடுப்பார். அவர் வந்து உடல் மனம் ஆத்மா மூணுக்கும் சேவை பண்ணுவார். முராரிகுப்தர் வந்து என்ன பண்ணுறார், அவர்கிட்ட ஒரு நோயாளி வரார் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போகிறோம் இல்லையா, டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுறாங்க, நமக்கு உடம்பு குணப்படுத்துறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, ஆனால் நம்ம மனதுக்கும் ஆத்மாக்கும் அவங்க ஒன்றும் செய்கிறதில்ல. ஆனால் முராரிகுப்தர் மாதிரி பக்தர்கிட்ட வந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த உடம்புக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணிடுவாங்க, உடல் உள்ள வியாதியை குணப்படுத்திடுவாங்க. மனதுக்கு வந்து அந்த வைஷ்ணவர்கிட்ட ரொம்ப அன்பாக பேசி அந்த வைஷ்ணவர் வந்து என்ன பண்ணுறார், முராரிகுப்தர் வந்துட்டு வரக்கூடிய நோயாளிகள்கிட்ட ரொம்ப அன்பாக பேசி அவங்ககிட்ட பக்குவமாக நடந்து அவங்க மனதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு கிருஷ்ண உணர்வு கொடுக்குறாங்க, பகவான் மேலே உள்ள தூய்மையான பிரேமம் கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்குறாங்க. யார் அவங்ககிட்ட வந்தாலும் அவங்க உடல்லையும் குணமடைவாங்க, மனதாலும் குணமடைவாங்க, அவங்களுடைய ஆத்மாவும் வந்து ரொம்ப சந்தோஷமாய் கிருஷ்ணனோட தூய்மையான பிரேமம் கிடைக்கும். ஸோ யார் தங்கிட்ட வைத்தியம் பண்ண வந்தாலும் முராரிகுப்தர் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. இப்படி வரக்கூடியவங்க முழுமையாக எல்லா விதமான வியாதியிலிருந்து விடுபடுவாங்க, பௌதிகவாதியிலிருந்து விடுபடுவாங்க, மனக்குழப்பம் மனக்கற்பனையிலிருந்து விடுபடுவாங்க, எல்லாத்துக்கு மேலே அவங்க கிருஷ்ணர் மேலே தூய்மையான அன்பு அடைவாங்க. நல்லா ஸ்ரீ சைத்தன்ய மகாப்பிரபு சொல்கிறார், முராரிகுப்தரை வந்து ஒரு சாதாரண வைத்தியராக நினைக்கூடாது, அவர் பக்தர்களே ரொம்ப உயர்ந்தவர். ஸோ முராரிகுப்தர் வந்துட்டு சைத்தன்ய மகாப்பிரபுடைய பால்ய லீலைகளில் முழுமையாக பங்கெடுத்துருந்தார். சைத்தன்ய மகாப்பிரபு குழந்தையிலிருந்து அவர் நதியா மாவட்டத்தில் நவதீபத்தில் பண்ண எல்லா லீலைகளையும் முராரிகுப்தர் கூட இருந்தார். அந்த லீலைகள்லாம் முராரிகுப்தர் குறிச்சு வச்சிருந்தார். அதுதான் பின்னாடி வந்து முராரிகுப்தர் வந்து சைத்தன்ய சரிதா அப்படிங்கிற ஒற்ற ஒரு சாஸ்திரம், சைத்தன லீலைகளை பால்ய லீலைகளை வந்து ரொம்ப விரிவா அந்த புஸ்தகத்துல கொடுத்திருந்தார். யாரு? முராரிகுப்தர். ஸோ முராரிகுப்தர் வந்துட்டு சந்திரசேகர ஆச்சாரியர் அப்படிங்கிற ஒரு வைஷ்ணவருடைய சீடர். சந்திரசேகர ஆச்சாரியர் வந்து சைத்தன்மா அப்படி லீலையில சைத்தன்மாவுக்கு முன்னாடி தோன்றியவர். அப்போ சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில தோன்றி லீலை பண்ணும்போது யாரெல்லாம் அவருடைய சகாக்களா இருக்காங்க, அவங்க வந்து கிருஷ்ண லீலையில என்னவா இருந்தாங்க, அவர் முன்னாடி என்னவா இருந்தாங்கிறத வந்துட்டு கவிகர்ண பூர்ணன் ஒரு ஆச்சாரியர் வந்துட்டு கௌர கணோதன தேச தீபிகா அப்படின்னு ஒரு புக்கு கொடுத்துருக்காரு. அந்த கௌர கணோதன தேச தீபிகா சாஸ்திரத்துல வந்துட்டு இந்த முராரிகுப்தர் அவர் முந்தைய லீலையில வந்துட்டு ராமரோட லீலையில ஹனுமானன் ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் இந்த பூமியில தோன்றி லீலை பண்ணும்போது எப்படி ஹனுமான் வந்து ராமரோட லீலைக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு வச்சாரோ, ராமருடைய சேவையில ரொம்ப அற்புதமா ஈடுபட்டாரோ, பகவான் மேல ரொம்ப அன்பு வெளிப்படுத்தினாரோ, அந்த ஹனுமான் தான் வந்துட்டு ஸ்ரீ சைத்தன்ய மாப்படி லீலையில வந்துட்டு முராரிகுப்தரா வந்திருக்காரு அப்படின்னு கவிகர்ண பூர்ணா ரொம்ப அழகா அதுல விளக்கம் கொடுத்திருக்காரு. அவருடைய அவருக்கு வந்து ஸ்ரீ சைத்தன்ய மாப்படி ஆசீர்வாதம், சைத்தன்ய மாப்படி கருணையினால கவிகர்ண பூர்ணாக்கு தெரிஞ்சது யாராரு இந்த சைத்தன்ய மாப்படி லீலையில வந்திருக்கிறவங்க எல்லாம் கிருஷ்ண லீலையில என்னவா இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி லீலையில என்னவா இருந்தாங்கிறத கவிகர்ண பூர்ணா வந்து பகவானுடைய ஆசீர்வாதத்தினால என்னால் சொல்ல முடிஞ்சது. சரி, இப்படி முராரிகுப்தர் வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபுடைய பால்ய லீலையிலிருந்தே பங்கெடுத்திருந்தார். இப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்து நிமாய் பண்டிதர் இருந்தப்போ, சைத்தன்ய மகாபிரபு நிமாய் பண்டிதர் இருந்தப்போ வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஸ்காலர், பெரிய பண்டிட். அப்போ கொஞ்சம் அவர் கர்வம் கூட இருக்கும், நான் நிறைய ஒரு 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 பண்டிதர் வந்து எப்படி எப்படி கர்வமாக நடப்பாரோ அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு வந்து அவருடைய பால்ய லீலையில வந்துட்டு அவர் இந்த குருகுலத்தில் படிக்கும்போதும் சரி, அவர் அந்த நிமாய் பண்டிதராக இருந்தபோதும் சரி, ஒரு ஒரு அப்படியே ஒரு ஒரு தோரணையில் அப்படி நடப்பார். நான் எல்லாம் படிச்சிருக்கேன், சாஸ்திரம் படிச்சிருக்கேன். சில சமயங்களில் முராரிகுப்தருக்கும் சைத்தன்ய மாப்பு நிறைய வாக்குவாதம் நடக்கும். முராரிகுப்தர் வேணும்னே முராரிகுப்தர்கிட்ட போய் சைத்தன்ய மாப்பிட்ட ஆர்கியூ பண்ணுவார், ரெண்டு பேர் வாதம் பண்ணுவாங்க. வாதம் பண்ணுவா என்ன ஆகுனா ஓரதரையும் சைத்தன்ய மாப்பிட்ட ஜெயிப்பார், நிமாய் பண்ணி தான் ஜெயிப்பார். ஒரு சமயம் என்னன்னா அந்த வாதம் வந்து ரொம்ப ரெண்டு பேருக்கு பயங்கர டிஸ்கஷன் ஆயிரும், ரொம்ப விவாதம் ஏற்பட்டு பயங்கர வாக்குவாதமாகி ரெண்டு பேரும் தள்ளு முள்ளு பண்ணிக்குவாங்க. சைத்தன்ய மாப்பிட அவரை போய் தள்ளுறது, இவர் இவரை தள்ளுறது, ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி உருண்டு பிறண்டு கங்கா நதிக்கரையில் மாயாப்பூரில் ரொம்ப அழகாக நவதீபத்தில் கங்கை நதி ஓடுது. இந்த கங்கை நதிக்கரையில் போய் ரெண்டு பேரும் மண்ணில் உருண்டு பிறண்டு கங்கையில் போய் குதிச்சு அந்த தண்ணியெல்லாம் கலங்கடிச்சிருவாங்க. ஸோ கங்கையில் தண்ணி எடுக்க வரக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, மாதாஜிகள்லாம் தண்ணி எடுக்கும்போது தண்ணி ரொம்ப கலங்கி இருக்கும், பிராமணர்கள்லாம் குளிக்க வருவாங்க, அவங்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறதை பார்த்து அப்படி ஆச்சரியப்படுவாங்க. என்னது இந்த நிமாய் பண்ணிட்டு போய் அவர் அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு, ரெண்டு பேரும் இப்படி உருண்டு பிறண்டு சண்டை போடுறாங்களே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிமாய் பண்டிதர் வந்துட்டு வேணுமே முராரிகுப்தரை டீஸ் பண்ணுவார், அவரை சீண்டி பார்த்து அவர் கூட லீலை பண்ணுவார். சில சமயம் என்ன ஆகுனா முராரிகுப்தர் தான் பேசும்போது பின்னாடி அவர் சொல்ற மாதிரியே சொல்லுவார். இந்த கிளி வந்து ரிப்பீட் பண்ணும் இல்லையா, கிளி ரிப்பீட் பண்ற மாதிரி, கிளி திரும்ப சொல்ற மாதிரி முராரிகுப்தர் ஏதாவது சொன்னான்னா திரும்ப அதே வந்து சைத்தன்யமாவை ரிப்பீட் பண்ணுவார். ஒரு தடவை என்ன ஆகுனா முராரிகுப்தர் வந்துட்டு தன்னுடைய நண்பர்களோட வந்துட்டு விவாதம் பண்ணிட்டு இருக்கார், பேசிட்டு இருக்கார். அப்படி பேசிட்டு இருக்கும்போது உரையாடல் நடந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் நடக்குது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க முராரிகுப்தர் கூட பேசும்போது முராரிகுப்தர் வந்துட்டு ஞானயோகத்தையும் கர்மயோகத்தையும் பற்றி போதிக்கிறார். கர்மயோகம் எப்படி பண்ணணும், ஞானயோகம் எப்படி பண்ணணும், இந்த யோக முறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பேசும்போது இந்த நிமாய் இருக்கார் இல்லையா சின்ன பையன், குட்டி நிமாய், இவர் என்ன பண்ணுறார் பின்னாடியே போய் திரும்ப திரும்ப சொல்லுவார். அது மட்டும் இல்லை இவர் சொல்கிறத நல்லா கேட்டுக்கிறார். நிமாய் வந்துட்டு முராரிகுப்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டுட்டே இருக்கார். பார்த்தா இவர் முழுக்க முழுக்க கர்மத்தையும் ஞானத்தையும் போதிக்கிறார். அப்போ நிமாய் கோவர், நிமாய் சொல்கிறாரு நீ வந்து இது கர்மத்தையும் ஞானத்தையுமா சொல்கிற, இன்னைக்கு மதியம் பாரு உன்னை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிறார். யார்கிட்ட? முராரிகுப்தர்கிட்ட. அப்போது இந்த முராரிகுப்தர் வச்சு இந்த பையன் என்ன பண்ணிடுவான் அப்படி, சரி அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வீட்டுக்கு வந்துடுறார். ஸோ மதியம் வீட்டுக்கு வந்துட்டு பிரசாதம் சாப்பிட்றார், பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. யார்? முராரிகுப்தர். வீட்டுக்கு வந்தோடனே அவர் மனைவிட்ட சொல்லார், எனக்கு பசிக்குது பிரசாதம் எடுத்து வை. ஸோ பிரசாதம் எடுத்து வைக்கும்போது இந்த வெளியிலேருந்து யாரோ கூப்பிட்றாங்க, முராரி 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 சாப்பிட்டு இருக்காரு. யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கு, இது அந்த நிமாய் பண்டிதருடைய குரல் மாதிரி இருக்கு, நிமாய் தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னோன்னே இப்படி எட்டி பாக்குறாரு. நிமாய் வந்து இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறார், வீட்டுக்குள்ள வர, வீட்டுக்குள்ள வந்து அந்த அவர் சாப்பிட்டு இருக்கிற ரூம் முன்னாடி நிக்கிறார். சொன்ன மாதிரி வந்துட்டானே இப்ப என்ன பண்ண போறான் அப்படின்னு ஒரு ஆச்சரியமா பாக்குறாரு. யாரு? முராரிகுப்தர். அப்போ நிமாய் சொல்றாரு, ஒன்னும் பயப்படாதீங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், உங்களை இப்ப ஒன்னும் செய்ய மாட்டேன், நீங்க சாப்பிடுங்கிறாரு. ஆனால் ஒரு பயம், அந்த பையன் ஏதாவது பண்ணிடுவானு. சரி என்னதான் பண்றான் பாக்கலான்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நிமாய் பண்ணி யூரின் போயிடுவார். அந்த அவர் சாப்பிட்ற பிளேட்ல வந்து பிரசாதம் சாப்பிட்ற பிளேட்ல மூத்திரம் யூரின் ஒன் பாத்ரூம் போயிடுவார். ஐயோ ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டான், கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா இவன் ஏன் இந்த மாதிரி பண்ண, ஏ என்ன இப்படி பண்ற, சீச்சி இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? சைத்தன் மாப்பிள சொல்றாரு, ஏ முராரி உனக்கு என்ன தைரியம் இருந்தா பக்தி தொண்டை பத்தி பேசாம, பக்தி தொண்டு தான் உயர்ந்தது. பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்றாரு, எல்லா யோகத்திலயும் உயர்ந்தது பக்தி யோகம். என்னுடைய பக்தன் தான் எனக்கு மிக பிரியமானவன், என் பக்தன் தான் எனக்கு மிக உயர்ந்தவன் சொல்றாரு, எனக்கு நெருக்கமானவன் சொல்றாரு. நீ அதெல்லாம் விட்டுட்டு ஞான யோகத்தையும் கர்ம யோகத்தையும் போதிச்சுட்டு இருக்க, நீ எப்படி நீ இதெல்லாம் சொல்லலாம்? உனக்கு நல்ல பாடம் கப்பிக்குதான் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுல யூரின் போயிட்டு அங்கிருந்து ஓடிடுறாரு. அப்புறம் வந்துட்டு நிவாய் பண்டிதர் வந்து அவர் சாப்பிட்ற பிளேட்ல யூரின் போயிட்டு ஓடிடுவார். ஸோ இவர் துரத்திட்டே வருவார். முராரி குப்தர் வந்து நிமாயை துரத்திட்டே வர்றார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இந்த பையன் இப்படி பண்ணுறான்னு. இன்னொரு நேரம் வீட்டுக்குள்ளே ஓடிடுறார். நிமாய் பண்டிதர் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. பின்னாடியே முராரி குப்தர் ஓடி வர்றார். ஓடி வந்து பார்த்தா அங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த நிமாய் வந்து ரொம்ப அழகாக இருக்கார். ஸோ அன்னைக்கு வந்து நிமாயை வந்து பார்த்தோன்னே அவர் அப்படி ஆச்சரியப்படுறார். ஓ இடுப்பில் ஒரு அழகான துணி கட்டிட்டு, கண்கள்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் அப்படி உருக்கிய பொன் நிறத்தில் இருக்கு, இவ்வளோ அழகு இந்த பையன், ஏன் இந்த மாதிரி அப்படின்னு பார்த்துட்டு நிமாயோட வீட்டுக்கு வர்றார். சினிமையோட நிமாயோட வீட்டில் வந்து அங்கே என்ன நடக்குதுன்னா, ஜெகநாத் மிஸ்ராவும் சச்சிமாதா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜெகநாத் சொல்றாரு, நான் தான் என் நிமாயை மடியில் வச்சுக்குவேன். சச்சிமாதா சொல்ல, இல்லை அவனை நான் தான் என் மடியில் வச்சுக்குவேன். ஏன்னா இவங்க ரெண்டு எப்படி சண்டை போட்டுருக்காங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி முத்தம் கொடுக்குறாங்க. ஜெகநாத் மிஸ்ரா நிமாய்க்கு முத்தம் கொடுக்குறாரு, சச்சிமாதா நிமாய்க்கு முத்தம் கொடுக்குறாரு, இவர் யார் மடியில் வச்சுக்கிறதுன்னு சண்டை நடக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பையன் என்ன பேசுனா, மிக உயர்ந்த தத்துவத்தை போதிச்சான், பக்தி தொண்டு தான் உயர்ந்தது, பகவான் நாமத்தை உச்சரிக்கணும், பகவானுடைய புகழை பற்றி பேசாம நீ வந்து கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் பேசுறியன்னு வந்து எங்கிட்ட சண்டை போட்டுன்னு வந்தான். இப்போ இங்கே வந்து இந்த பையன் குழந்த மாதிரி இருக்கான், இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அப்போ இந்த பையன் யார், யாருன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்க, எப்படி இதெல்லாம் நடக்குது, இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? நான் அங்கேருந்து நேராக ஓடி வர்றார். யார், முராரி குப்தர். எங்கே ஓடுறாருன்னா, நேராக அத்வைதாச்சாரிய வீட்டுக்கு போகிறார். அத்வைதாச்சாரியர் வீட்டுக்கு போனோன்னே அத்வைதாச்சாரியர் இன்னைக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறார். இந்த மாதிரி நான் வந்துட்டு காலையில் கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ இந்த நிமாய் வந்து என்கிட்ட வந்து சொன்னால், உனக்கு மதியம் உன்னை என்ன பண்ணுறப்பாருன்னு சொன்னால், இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் வந்துட்டு நிம்மாய் ரொம்ப அற்புதமாக பேசினான். என்ன சொல்கிறான்னா, நிம்மாய் வந்துட்டு பக்தி யோகம் தான் உயர்ந்தது, பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணணும், அதை பற்றி பேசாமல் நீ கர்மத்தையும் ஞானத்தையும் போதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து என்கிட்ட ரொம்ப கோவிச்சுக்கிட்டான். யார் இந்த பையன் அப்படின்னு சொன்னேனே, அத்வைதாச்சாரியர் துள்ளி குதிக்கிறாரு. ஹரி ஹரி கௌர ஹரி கௌர ஹரி ஹரிபோல் ஹரிபோல், என்னுடைய பிரார்த்தனை வீண் போகல, நான் பிரார்த்தனை பண்ண மாதிரி பகவான் இந்த பூமியில தோண்டிட்டாரு. அவர் தான் இந்த நவதீப்ல வந்து இந்த ஷியாமசுந்தரன், ஷியாமசுந்தர கிருஷ்ண தான் இப்ப கௌர சுந்தரா வந்திருக்காரு. இனி அவரு பக்தி தொண்டு குறிச்சு பிரச்சாரம் செய்ய போறாரு, எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு அத்வைதாச்சாரியர் துள்ளி குதிக்கிறார். ஸோ அது வரைக்கும் முராரிக்கு தெரியல இந்த மகாபிரபு இந்த நிமாய் வந்து ஒரு சாதாரண பயன் நினைச்சிட்டு இருந்தது. இந்த லீலையில் மூலமாக மகாபிரபு வந்து தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறார், தன்னுடைய நெருங்கிய சகாக்களுக்கு. ஸோ இந்த லீலை வந்து ரொம்ப அற்புதமாக நடந்தது முராரி குப்தர் வீட்டில். ஸோ எப்படி பால்ய லீலைகள்லாம் வந்து சைத்தன் மகாபிரபு வந்து முராரி கூட வந்து ஆர்கியூ பண்ணுறது, அவர்கிட்ட வம்பு இழுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார். இப்படி பால்ய லீலைகள் முடிஞ்சவுடனே மகாபிரபு வந்து கயாவில் போனார். கயாவில் போய் ஈஸ்வரபுரியை சந்தித்து வந்து பின்னாடி அவருடைய சங்கீர்த்த லீலை ஆரம்பிக்கிறார். சைத்தன் மகாபிரபு வந்து நாம சங்கீர்த்த லீலை ஆரம்பிக்கிறார். ஸோ கயா போயிட்டு வந்ததுக்கப்புறம் சைத்தன் மகாபிரபு முற்றிலும் மாறிடுறார். இந்த நிமாய் பண்டிதர் வந்து ஒரு தர்க்கம் பண்ணக்கூடிய ஒரு பிராமணராக இருந்தவர், எல்லாத்தையும் தர்க்கம் பண்ணுவார், சண்டை போடுவார், வைஷ்ணவர்லாம் கூப்பிட்டு இழுத்து வச்சு அவங்ககிட்ட சண்டை போடுவார், வம்பு பேசுவார், அப்படி இருந்த பிராமணர் வந்து கம்ப்ளீட்டாக மாறிட்டார், முற்றிலும் மாறிட்டார். அவர் வந்து எப்பவுமே ரெண்டு கையும் மேலே உயர்த்திட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே இப்படி ராமநாமத்தை பாடிட்டே இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னு எல்லா வைஷ்ணவரும் பார்க்க வராங்க. அப்போ மகாபிரபு வந்துட்டு சுக்லாம்பர பிரம்மச்சாரிங்கிற ஒரு வீட்டில் இருப்பார். சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டில் இந்த நிமாய் பண்டிதர் வந்து ஒரு சங்கி பகவானோட நாமத்தை கீர்த்தனம் செய்கிறாரு பாடுறாருன்னு இங்கே எல்லா வைஷ்ணவரும் பார்க்க வராங்க. அப்போ முராரி குப்தரும் மகாபிரபு சந்திக்க போகிறார். இப்படி எல்லா பக்தர்களும் பார்த்து மகாபிரபுட்ட ஏற்பட்ட மாற்றம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நவதீபத்தில் வந்துட்டு எல்லாரும் ரொம்ப பகவான் மேலே அன்பு செய்யாமல் பக்தி பண்ணாமல் எல்லோரும் வெறுமனே வரட்டு தத்துவம் பேசுகிறவங்களாகவும், அப்புறம் கற்பனை பண்ணுறவங்களாகவும், அப்புறம் பௌதிகத்தில் மூழ்கி இருக்காங்க. அப்போ இந்த ஜட உலகத்துலலாம் பௌதிகத்தில் மூழ்கி இருக்கிறவங்கள கிருஷ்ணருடைய பிரேமத்தில் மூழ்கடிக்கிறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணாவுடைய நாமத்தை வந்து சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய இந்த சங்கீர்த்த நிலையை தொடங்கினார். அப்போ அன்றிலிருந்து பக்தர்கள்லாம் நிமாய் பண்டிதரோட சேர்ந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு சேர்ந்துட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்க. இப்படி தினந்தனம் வந்து மகாபிரபு வந்துட்டு ஸ்ரீவாஸ்தாக்குரா வீட்டில் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார். ஸோ அப்போ வந்து முராரி குப்தர் ரொம்ப அழகாக பாடுவார். முராரி குப்தர் வந்து ரொம்ப அழகாக பாடுவார், ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுவார். இப்படி கௌர சுந்தர் சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி வந்து கிருஷ்ணாவோட லீலைகளை ரொம்ப அழகாக பாடுவார், நடனமாடி சைத்தன்ய மகாபிரபு சந்தோஷப்படுத்துவார். சில நேரங்களில் பாகவத்தில் ஸ்லோகங்களை ரொம்ப அழகாக வாசிப்பார். ஸோ பாகவத்தில் ஸ்லோகங்கள்லாம் மகாபிரபு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம் அடைவார். இப்படி சைத்தன் மகாபிரியா இந்த நாம சங்கீர்த்தன லீலை ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் சைத்தன் மகாபிரபு வந்து இந்த கிருஷ்ணனோட பிரச்சாரம் செய்யணும் நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது முராரி குப்தர் வந்து அதில் முக்கியமான ஒரு நடனம் ஆடக்கூடியவராகவும் கீர்த்தனம் செய்யக்கூடியவராகவும் இருந்தார். ஒரு தடவை சைத்தன் மகாபிரபு என்ன பண்ணுவாங்கன்னா முராரி குப்தரோடைய வீட்டுக்கு ஒரு நாள் வந்துட்டு இருக்கார். அப்போ வந்து அங்கே வந்து விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் வந்துட்டு வராகருடைய ஸ்தோத்திரம்லாம் படிச்சுட்டு இருப்பான். விஷ்ணுவோடைய ஸ்தோத்திரம் படிக்கிறச்ச வராகருடைய பேர் வரும். ஸோ வராகருடைய பேர் கேட்டோடனே சைத்தன் மகாபிரபு வந்து வராகருடைய பகவான் வராகருடைய மேலே உள்ள உன்னதமான அன்பு அவருக்கு மனதில் தோன்றுது. ஸோ சைத்தன் மகாபிரபு வந்து கிருஷ்ணர் தான், ஆனால் ஒரு பக்தருடைய ரூபத்தில் வந்திருந்தார். சைத்தன் மகாபிரபு வந்து ஒரு பக்தருடைய ரூபத்தில் வந்ததுனால ஒரு பக்தன் பக்தியில் உன்னதமான நிலையில் இருக்கும்போது ஒரு பிரேம நிலையில் இருக்கும்போது என்னெல்லாம் அன்பு கிருஷ்ணன் மேலே வெளிப்படுத்துவார் அது சைத்தன் மகாபிரபு வெளிப்படுத்தினார். அப்போ சைத்தன் மகாபிரபு வந்து வராகருடைய நாமத்தை கேட்டோடனே சூக்கரா சூக்கரா அப்படின்னு சொல்லி ஓடி வரார். ஓடி வந்து முராரிகுப்தருடைய வீட்டுக்கு வரார். முராரிகுப்தருடைய வீட்டில் வந்துட்டு சூக்கரா சூக்கரா அப்படின்னு சொல்லிட்டு முராரிகுப்தர் தண்ணி குடிக்கூடிய அந்த ஜக்கு அந்த வாட்டர் பாட் இருக்கு இல்லையா அந்த ஜக்கு வந்து தன்னுடைய மூக்கில் வச்சுட்டு இப்படி மேலத்துக்கு சூக்கரா வந்து வராகருடைய தர்சனம் அவர் கொடுக்குறார். அப்போது ரொம்ப அற்புதமாக முராரிகுப்தர் வந்து வராகருடைய சைத்தன்மாவுடைய புகழ் பாடுற பாடி கீர்த்தனம் செய்கிறார். ஸோ இந்த ஒரு அற்புதமான லீலையை வந்துட்டு சைத்தன் மகாபிரபு முராரிகுப்தர் வீட்டில் நடத்துக்கார். இன்னொரு நாள் என்ன நடக்கும்னா முராரிகுப்தர் வந்துட்டு வெளியில் போயிட்டு வந்து பிரசாதம் சாப்பிட்றதுக்காக வரார். ஸோ முராரிகுப்தர் வந்து எப்போவுமே வந்து அவர் ஒரு சாதாரண வைஷ்ணவர் இல்லை, அவர் வந்து பகவான் மேலே ரொம்ப அற்புதமான அன்பு உடையவர். எப்போவுமே பகவான் நாமத்தை உச்சரிச்சுட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இப்படி ராமநாமத்தை சொல்லி எப்போவுமே பகவான் மேலே ரொம்ப அன்பு செய்யக்கூடிய ஒரு முராரிகுப்தர். அப்போ சில நேரங்களில் அவர் தன்னையை மறந்து பகவானுடைய ஸ்மரணத்தில் இருப்பார். அப்போ ஒரு நாள் முராரிகுப்தரும் தன் மனைவிட்டு வந்து பிரசாதம் கொண்டு வர சொல்கிறாங்க. அவன் மனைவி பிரசாதம் கொண்டு வரும்போது அந்த பிரசாதத்தை வந்து முதல்ல போகா இந்த போகா வந்து ஆஃபர் பண்ணும் கிருஷ்ணாவுக்கு. ஸோ அவங்க போகா தயாரித்து கொண்டு வந்து முராரிகுப்தர் கொடுக்குறாங்க. முராரிகுப்தர் வந்து அதெல்லாம் எடுத்து வீசுகிறார். இந்த அன்னம் அந்த கீ ரைஸ் நெய் சாதம் நெய் சாதம் பண்ணியிருக்காங்க அவங்க மனைவி. அந்த நெய் சாதத்தை வந்து கிருஷ்ணாவுடைய நாமத்தை சொல்லி முராரிகுப்தர் வீசுகிறார். வீசி கீழெல்லாம் தெரிக்கு தரையெல்லாம் விழுது. அந்த பிரசாதத்தை வந்து போகா வந்து கிருஷ்ணாவுக்கு ஆஃபர் பண்ணுறார். அப்படி துள்ளி குதிச்சு கீர்த்தனை சொல்லி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே அந்த போகா வந்து அப்படியே மேல் நோக்கி வீசுறார். ஸோ அது வந்து கீழே இலையெல்லாம் விழுந்து தரையெல்லாம் விழுந்து அப்படியே பகவானுக்கு படைக்கிறார். மனைவிக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன இன்னைக்கு இப்படி பண்ணுறாரு இவர், சரி இவருடைய செயலை யார் தான் புரிஞ்சிக்க முடியும், இவர் சில நேரங்களில் தன்னே மறந்துடுறாரு தன்னே மறந்து முழுக்க முழுக்க பகவான் மேலே அன்பாயிடுறாரு அப்படின்னு அன்றைக்கு அந்த லீலை நடந்தது. அடுத்த நாள் வந்து மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு வந்து முராரிகுப்தருடைய வீட்டுக்கு வரார். வந்து சொல்கிறாரு முராரிகுப்தா எனக்கு வந்து அஜீர்ணம் ஆயிடுச்சு, அஜீர்ண கோலம் எனக்கு ஜீர்ணமாகலை, வயிறு அப்படியே ஒரு மாதிரி குப்பு ஃபுல்லாக இருக்குது, வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேண்ணா. அப்போ முராரிகுப்தர் கேட்டால் என்ன சாப்பிட்டீங்க அப்படி, நேற்று நீ தான் எனக்கு தயிர் நெய் சாதம் கொடுத்தே இல்லையா, நீ கொடுத்த நெய் சாதம் ஃபுல்லாக நான் சாப்பிட்டு எனக்கு இப்போ அஜீர்ண கோளாறு வந்துருச்சு, அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட வந்திருக்கேன், நீ தானே வைத்தியம் தான் நீ எனக்கு வைத்தியம் பாரு, என்னுடைய அஜீர்ண கோளாறு நீ தான் போக்கணும்னு சொல்கிறேன். அப்போது முராரிகுப்தர் ரொம்ப ஆச்சரியம், நான் அந்த லீலை பண்ணும்போது மகாபிரபு அங்கே இல்லையே, இப்போ மகாபிரபு வந்து கிருஷ்ணா வந்துட்டு என்னுடைய ஆஃபரிங் என்னுடைய நைவேத்தியத்தை ஏத்துண்டாரு, ரொம்ப சந்தோஷம் அவருக்கு, ரொம்ப ஒரு பக்கம் ஆச்சரியம் ஒரு பக்கம் சந்தோஷம், இதுக்கு என்ன மருத்துவம் இதுக்கு என்ன வைத்தியம், மகாபிரபு இதுக்கு ஒரே வைத்தியம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முராரிகுப்தர் குடிக்கிற அந்த சொம்பு இருக்கு இல்லையா அந்த ஜக்கு அதுலேருந்து தண்ணி எடுத்து மகாபிரபு குடிக்கிறார். மகாபிரபு அப்படி குடிக்கும்போது முராரிகுப்தர் ரொம்ப ஆச்சரியம், ஐயோ என்னடா என் நான் யூஸ் பண்ணுற நான் பயன்படுத்தக்கூடிய அந்த பாத்திரத்துலேருந்து இவர் ஒரு குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தண்ணி போகிறார். இல்லை இல்லை இதுதான் இதுக்கு மருந்து, நீ பயன்படுத்துகிற பொருளை இந்த அதுலேருந்து நான் தண்ணி குடித்தாதான் எனக்கு இது எனக்கு இந்த வியாதி இந்த நோய் குணமாகும், எனக்கு வந்து இந்த அஜீர்ண கோளாறு போகும் அப்படின்னு மகாபிரபு தண்ணி எடுத்து குடிக்கிறார். முராரிகுப்தர் அதை பார்த்துபடி மயங்கி விழுந்துறார். பக்தர்கள்லாம் சூழ்ந்து அப்படியே கண்ணீர் ஓடு அழுகிறாங்க. மகாபிரபு இவ்வளோ கருணை வாய்ந்தவரா, தன் பக்தர் மேலே இவ்வளோ பிரிய வச்சிருக்காரு, அவங்க பயன்படுத்துறது கூட தன்னுடையதாக எடுத்து அவங்ககிட்ட அவ்வளோ அன்பு பரிமாற்றம் பண்ணுறாருன்னு அங்கே பக்தர்கள்லாம் வந்து ஜெய் ஸ்ரீ கௌரஹரி அப்படின்னு எல்லாம் வந்து கண்ணீர் மழுக அங்கே கீர்த்தனம் செய்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு லீலை நடந்தது. இன்னொரு தடவை முராரிகுப்தர் முராரிகுப்தர் வந்துட்டு நித்யானந்த பிரபு உட்காந்துட்டுருக்கார், சைத்தன் மகாபிரபு உட்காந்துட்டுருக்காங்க, ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாங்க. முராரிகுப்தர் நேராக வந்து சைத்தன் மகாபிரபு நமஸ்காரம் பண்ணார். இப்போ சைத்தன் மகாபிரபு சொல்கிறார், இது வந்து மரியாதை இல்லை, முதல்ல நீ நித்யானந்த பிரபுக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ எனக்கு பண்ணியிருக்கணும். முராரிகுப்தர் புரியல, ஏன் முதல்ல நித்யானந்த பிரபுக்கு பண்ண சொல்கிறாரு, ஏன் அவருக்கு ரெண்டாவது பண்ண சொன்னார், வழக்கமாக வந்து நான் அவருக்கு தான் பண்ணுறேன் இன்றைக்கே இப்படி சொன்னார், இப்போ ஏன் இப்படி சொன்னார்னு போய் வச்சுட்டே இருக்கார். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்துட்டு அன்றைக்கி ராத்திரி வந்து முராரிகுப்தருடைய கனவுல வந்து கிருஷ்ண பலராமர் வராங்க. பலராமர் முன்னாடி அப்படியே நீலநிற ஆடை உடுத்தியிருக்காரு, அப்படி பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்கார். ஸோ இந்த பலராமருக்கு வந்து கிருஷ்ணர் சாமர வீசுறார், கிருஷ்ணா வந்து மழைக்காலத்து மேகத்து ஒத்த நேரத்தில் இருக்கார். ஸோ கிருஷ்ணா வந்து பலராமர் சாமர வீசுறார். அடுத்த செகண்டே வந்து அவங்க வந்து பலராமர் வந்து நித்யானந்த பிரபுவும் கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவும் தர்சனம் கொடுக்குறார். அப்போதான் முரளி குப்தர் புரிஞ்சுது, அடடா நம்ம நித்யானந்தபுடைய மகிமை இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்காமல் போயிட்டோமே, இப்போ கிருஷ்ணா வந்து பலராமருக்கு சேவை பண்ணுறாருனா அப்போ நான் முதல் நித்யானந்த பிரபுக்குள்ள நமஸ்காரம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீலை மூலமாக மகாபிரபு அவருக்கு உணர்த்தினா, நித்யானந்த பிரபு ஒரு சாதாரண நபர் இல்லை, நித்யானந்த பிரபு வந்து பலராமர் ஆதிசேஷருடைய அவதாரம், அனந்தருடைய அவதாரம், அவர் என்னுடைய அண்ணா மாதிரி அப்படின்னு மகாபிரபு வந்து முரளி குப்தருக்கு உணர்த்தினார். ஸோ அடுத்த நாள் நேராக முரளி குப்தர் வந்து முதல் நித்யானந்த பிரபுக்கு நமஸ்காரம் பண்ணார், ரெண்டாவது மகாபிரபுக்கு நமஸ்காரம் பண்ணார். இந்த விட மகாபிரபு ரொம்ப சந்தோஷமானார். ஸோ எப்படி சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒவ்வொரு லீலையிலையும் வந்துட்டு எப்படி பக்தர்களுக்கு முதல் மரியாதை செலுத்தணும், வைஷ்ணவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், மூத்த வைஷ்ணவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறார். ஸோ எப்படி ஒவ்வொரு லீலையிலையும் வந்துட்டு மகாபிரபு வந்து முரளி குப்தர் கூட ரொம்ப உன்னதமான அன்பு பரிமாற்றம் பண்ணுறார். இன்னொரு தடவை என்ன நடக்கும்னா, ஒரு சமயம் சைத்தன்ய மகாபிரபு வந்து நாராயணருடைய ஞாபகம் வந்து நாராயண லக்ஷ்மி நாராயணோட ஞாபகம் வந்துட்டு நேராக முரளி குப்தரோட வீட்டுக்கு வந்து, நாராயணா லக்ஷ்மி லக்ஷ்மி நான் இப்போ வந்து இப்போ ட்ராவல் பண்ணணும், எனக்கு கருடர் வேணும் கருடர் வேணும்னு சொல்லிட்டு நேராக முரளி குப்தருடைய முதுகில் ஏறிக்கிறேன். முரளி குப்தா நீ தான் இப்போ கருடா, ட்ராவல் பண்ணலாம் போகலாம் நம்ம இங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபுடைய முதுகில் தான் பிரயாணம் பண்ணுறாரு. ஸோ முரளி குப்தர் ரொம்ப சந்தோஷமாக சைத்தன்ய மகாபிரபுத்தன் முதுகில் தாங்கிறார். ஸோ சில நேரங்களில் சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி உன்னதமான மனோநிலையிலேருந்து முரளி குப்தரோட அன்பு பரிமாற்றம் பண்ணுவார். ஸோ முரளி குப்தர் வந்து ஸ்ரீ ராமருடைய பக்தர், எப்பவுமே ராம நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு முரளி குப்தரை கூப்பிட்டார். கூப்பிட்டு முரளி குப்தா கிருஷ்ணர் வந்து ரொம்ப அற்புதமாக லீலை பண்ணுறவர், அவர் பால்ய லீலைகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்ப அழகான லீலை பண்ணுறவர், ரொம்ப அழகாக இருப்பார், அவர் வந்து எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவர், பாகவத சொல்லி எல்லா அவதாரத்துக்கும் மூலம் கிருஷ்ணர் தான், அப்போ இன்னையிலேருந்து நீ கிருஷ்ண நாமத்தை சொல்லணும் அப்படிங்கிற, எப்பவுமே வந்து கிருஷ்ண நாமத்தை சொல்லணும் அப்படின்னு மகாபிரபு வந்து கட்டளையிடுறார். யாருக்கு? முரளி குப்தருக்கு. முரளி குப்தர் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டார். ஏன்னா அது இந்த மகாபிரபு வந்து என்ன கிருஷ்ணநாமத்தை சொல்ல சொல்கிறார், என்னால் ராமநாமத்தை சொல்லாமல் இருக்க முடியாது, நான் பிறந்ததுலேருந்தே ராமநாமத்தை உச்சரிச்சிட்டே இருக்கேன், நான் எப்படி ராமநாமம் என்னுடைய பிரபு ஸ்ரீ ராமச்சந்திர ரகுநாதன் அந்த ராமச்சந்திரன் எப்படி என்னால் மறக்க முடியும், எப்படி அவர் நாமத்தை என்னால் சொல்லாமல் இருக்க முடியும், ஆனால் அதே சமயம் சைத்தன்யமா அப்படி கட்டளை என்னால் மீற முடியாது, என்ன செய்யறது, ரொம்ப தர்மசங்கடமான சூழ்நிலை ஆயிடுச்சே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார் ராமர்கிட்ட. ராமா நான் எப்படி உன் நாமத்தை வந்து சொல்லாமல் இருக்க முடியும், எப்படி நான் வந்து கிருஷ்ணாவுடைய நாமத்தை சொல்ல போகிறேன், எப்படி இது நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்படுறார், ரொம்ப வேதனைப்படுறார். இப்போ அடுத்த நாள் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கார். சைத்தன்ய மகாபிரபு வந்து கூப்பிட்றார் முரளி குப்தரை. முரளி குப்தா என்னாச்சு, ஏன் ரொம்ப வருத்தமாக இருக்க? என் முரளி குப்தர் சொல்கிறாரு, பகவானே நீங்கள் எனக்கு கட்டளையிட்டீங்க ராமநாமத்தை சொல்ல, ராமநாமத்தை விட கிருஷ்ணநாமத்தை சொல்லணும்னு, ஆனால் என்னால் ராமநாமத்தை சொல்லாமல் இருக்க முடியல, உங்களுடைய கட்டளை என்னால் நிறைவேற்ற முடியல, நான் உயிர் வாழ்ந்த என்ன பிரயோஜனம், நான் உயிர் வாழ்றதும் இந்த உடலை துறக்கிறதா மேல் அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு அழறார் முரளி குப்தர். அப்போ மகாபிரபு சொல்கிறாரு, உன்னுடைய இந்த பக்தி, நீ பகவான் ஸ்ரீ ராமர் மேலே வச்சுருக்கிற பக்தியை இந்த உலகத்துக்கு காமிக்கணும், உன்னுடைய புகழ் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொன்னேன், ஆனால் உன் மேலே எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நீ எப்போவுமே பகவான் ஸ்ரீ ராமரை மனசில் நினச்சிட்டே இருக்க, எப்போவுமே ராமனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்க, உன்னால் அதை நிப்பாட்ட முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ வந்து ராமலீலையில் ஹனுமான். ஸோ ஹனுமானை வந்து நீ இப்போ இந்த லீலையில் முரளி குப்தராக வந்திருக்க, அதனால் உன்னால் ராமநாமத்தை சொல்லாமல் இருக்க முடியாது, நான் வெறுமனே உன்னுடைய மகிமையை இந்த உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி செஞ்சேன், நீ உன்னுடைய இதை சேவை நீ கண்டினியூ பண்ணு, தொடர்ந்து நீ ராமநாமத்தை உச்சரிச்சுட்டே இருன்னு சொன்னேன். முரளி குப்தர் ரொம்ப சந்தோஷம், சைத்தன்யாவுடைய பாதங்கள் விழுந்து நமஸ்கரித்து பிரார்த்தனை பண்ண. அதே போல் முரளி குப்தருக்கு எப்படின்னா, முரளி குப்தருக்கு வந்து பகவான் மேலே சைத்தன்யமா அப்படின்னு அளவிட முடியாத அன்பு இருந்து, ஒவ்வொரு லீலையிலும் என்ன நடக்கும்னா, பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் தோன்றிய பொழுது அவர் முதல்ல சீதாதேவி, சீதாதேவியை விட்டுட்டு அவர் லீலையை முடிச்சுன்னு போயிடுறார். சீதாதேவி வந்து பிரிஞ்சிருக்கார், சீதை சீதை பிரிஞ்சிருந்ததுனால சீதாதேவி வந்து எப்பவுமே ராமரை பிரிஞ்சே இருந்தாங்க. அதுமாரி கிருஷ்ண லீலையில் வந்து அவர் எப்படி லீலையை முடிச்சு போனால் யது யதுக்கள்லாம் பிரிஞ்சிட்டார். ஸோ இப்படி பகவான் இந்த பூமியில் வரும்போதெல்லாம் தன் பக்தரில் பிரிஞ்சிடுறாரு. ஒரு ராமலீலையில் சீதா மாதா வச்சுட்டு போனாங்க, கிருஷ்ண லீலையில் வந்துட்டு அவர் வந்து யதுக்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அதே போல் ஒருவேளை மகாபிரபு வந்து இந்த லீலையில் நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்களோ, அப்போ அவர் பிரிவில் எப்படி நான் வாழ முடியும்? இப்போ வந்து மகாபிரபு சைத்தன்யமாவுடைய சங்கம் எனக்கு கிடச்சிருக்கு, அவர் கூட இருக்கேன், அவருக்கு சேவை பண்ணுறேன், அவரை தரிசனம் பண்ணுறேன், அவர் கூட சேர்ந்து நாம சங்கீர்த்தனை பண்ணுறோம், அப்போது மகாபிரபு நம்மளை விட்டுட்டு போயிட்டா நம்ம எப்படி உயிர் வாழ்றதுங்க, நம்மளால் இங்கே உயிர் வாழவே முடியாது. அப்போ அவருக்கு முன்னாடி நம்ம போயிடணும், மகாபிரபு இந்த லீலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த உடலை விட்டணும்னு சொல்லிட்டு ஒரு கூர்மையான கத்தி வச்சுருக்கேன், ஒரு கூர்மையான கத்தி வாங்கி யாருக்கும் தெரியாமல் வச்சுருக்கேன் அவருடைய ரூமில், அவருடைய வீட்டில் வச்சுருக்கார். ஸோ சைத்தன்மா பிரியாரு முழுமுதற் கடவுள், அவர் எல்லா இடத்துலையும் பரமாத்மாவாக இருக்கார். இப்போ அவர் ஒரு நாள் முராரி குப்தருடைய வீட்டுக்கு வந்தார். முராரி குப்தா, நீ என்ன திட்டம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ வந்து எனக்கு முன்னாடி போகலான்னு ஐடியா பண்ணுற நீ, ஸோ அந்த கத்தி எடுத்துன்னு வா அப்படின்னு சொன்னோடனே மகாபிரபுட்டு ஒரு நாள் மறைக்க முடியல, இந்த கத்தியை கொண்டு கொடுத்தாரு. ஸோ சைத்தன்மா வாங்கின்னு போயிடுறேன், நீ வந்து இப்படியெல்லாம் அந்த உடலை விடக்கூடாது, நீ எப்பவுமே நீ உன்னுடைய சங்கம் எனக்கு வேணும் அப்படின்னு மகாபிரபு வந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், மகாபிரபு வைஷ்ணுடைய சங்கம், பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூட வைஷ்ணுடைய சங்கம் எவ்வளோ முக்கியமானது. முராரி குப்தர் மாதிரி ஒரு உன்னதமான வைஷ்ணவருடைய பிரிவு மகாபிரபுனால கூட தாங்கிக்க முடியாது. தென் மகாபிரபு சொன்னார், நீ எப்போவுமே என் கூட இருப்ப, அவனுடைய சங்கம் எனக்கு எப்போ வேணும், இந்த மாதிரிலாம் நீ திட்டம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு லீலையிலையும் வந்துட்டு முராரி குப்தரோட மிக நெருக்கமாக அன்பு பரிமாற்றம் பண்ணவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு நெருக்கமாக அன்பு பரிமாற்றம் பண்ணக்கூடிய அளவுக்கு மிக உன்னத வைஷ்ணவராக இருந்தார் முராரி குப்தர். அப்போது ஒரு நாள் வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு வந்து சைத்தன்மாபு தன் லீலையில் வந்து எப்பவுமே தன்னை பக்தனாக தான் காமிச்சிருந்தார். ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஸ்ரீவாஸ்தவோட வீட்டில் போய் அவருடைய ஆல்டரில் உட்காந்துட்டு தான் முழுமுதற் கடவுள்னு பிரகடனம் பண்ணார், எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தார். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு சகாக்கள் எல்லாருமே வந்து பகவான் மேலே ரொம்ப உன்னதமான அன்பு வச்சுருந்தாங்க சைத்தன்ய மகாபிரபு மேலே. அவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தான் அவங்களுக்கு உயிர் ஆத்மா எல்லாமே. அப்போ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சகாக்கள் தன்னுடைய பக்தர்கள்லாம் வந்து தன் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, தங்கிட்ட இவ்வளோ அன்பு பரிமாற்றம் பண்ணுறாங்க, அப்போ அவங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக அன்று ஒரு நாள் மட்டும் சைத்தன்ய மகாபிரபு எல்லா பக்தர்களையும் அழைச்சி அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணுறார், அவனுடைய ஆசைகள்லாம் பூர்த்தி பண்ணுறார். இவங்களுக்கு என்ன ஆசை, இவங்களுக்கு ஏதோ ஒரு பௌதிகமான ஆசையும் கிடையாது, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு பகவானுக்கு சேவை பண்ணணும், வைஷ்ணுவுக்கு சேவை பண்ணணும் தான். இப்போ அன்றைக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு அந்த மகாபிரகாஷ் லீலை பண்ணும்போது முராரி குப்தர் அழைச்சார், முராரி குப்தர் அழைச்சி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக தரிசனம் கொடுத்தார். அப்படி அழகாக அப்படி பச்சை நிறத்தில் அப்படி காலம் கைகள்லாம் முழங்கால் நின்று கோதண்டை வச்சுருக்கார் ஸ்ரீ ராமர். ரொம்ப அழகு, பக்கத்தில் லக்ஷ்மணன் நிற்கிறாரு, பக்கத்திலே சீதா மாதா இருக்காங்க, அப்புறத்துல ஹனுமான் உட்காந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் முராரி குப்தர் பார்த்துட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்யா அப்படி பாதங்களை விழுந்து நமஸ்கரிக்கிறேன். ஸோ இந்த ஒரு உன்னதமான நிலை முராரி குப்தரை வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியா எனக்கும் ஸ்ரீராமருக்கும் எந்த வித்தியாசம் இல்லை அப்படின்னு மகாபிரபு வந்து முராரி குப்தருக்கு மூலமாக இந்த உலகத்துக்கு காமிக்கிறார். நான் வந்து முழுமுதற் கடவுள், தன்னுடைய நாமம் சங்கீர்த்தனம் வந்து இந்த உலகத்துக்கே வந்து எல்லாத்தையும் பௌதியத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது, எல்லாருக்கும் வந்து பகவான் மேலே உன்னதமான அன்பு கொடுக்கக்கூடியது, அந்த ஹரிநாமத்தை கொடுக்கறதுக்காக தான் நானே இப்போ வந்துட்டு ஸ்ரீ சைத்தன்யா அப்படிந்த ஒரு பக்தரோட ரூபத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு இந்த உன்னதமான லீலை மூலமாக எல்லாருக்கும் சைத்தன்யா பிரபு காமிக்கிறேன். சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு சன்னியாசி எடுத்துன்னு போனார். அவருடைய நாம சங்கீர்த்த லீலையில் வந்துட்டு எல்லாருக்கும் எல்லாருமே வந்து பகவானுடைய நாமத்தை ஏற்றுக்கணும், எல்லாரும் நாமம் ஜபிக்கணும்னா, எல்லாரும் வைஷ்ணவத்தை ஏற்றுக்கணும்னா, நான் சன்னியாசம் எடுத்துட்டா தான் இன்னும் நிறைய பேரை வந்து இதில் வந்து ஈடுபடுத்த முடியும்னு சொல்லிட்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுக்கிறார். கட்டுவாங்கிற இடத்துல போய் இப்போ சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுக்கும்போது முராரி குப்தர் பக்கத்துலேருந்து குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருக்கார். இந்த மகாபிரபு வந்து சன்னியாசம் எடுத்துகிட்டு விட்டு போயிடுவாரோ அப்படின்னு குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருக்கார். ஸோ எப்படி ஒரு 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 உன்னதமான வைஷ்ணவர் வந்து எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு செய்வாரோ, எந்த அளவுக்கு பகவானுடைய சேவை தான் பிரதானம் வாழ்வாரோ, அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் தான் முராரி குப்தர். ஸோ அவருடைய கருணை இல்லைன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்து சைத்தன்ய மகாபிரபு பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. சில பிரபுபாவுடைய காரணமற்ற கருணை, சில பிரபுபா அது மாதிரி ஆச்சாரியர் தோன்றியதுனால தான் முராரி குப்தர் இந்த மாதிரி வைஷ்ணவ பூர்வாச்சாரியை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. பிரபுபா வந்து சைத்தன்ய சரித்தாமிரத்துக்கு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இந்த சைத்தன்ய சரித்தாமிரதம், சைத்தன்ய சரிதா, சைத்தன்ய பாகவதம் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் நம்ம சைத்தன்ய மகாபிரபு பற்றியே தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் சில பிரபுபாதுக்கு நம்ம ரொம்ப கடன்பட்டிருக்கோம். இன்றைக்கு வந்து நம்ம பிரபுபாவுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம், அவருடைய கருணையை நமக்கு மேலே வந்து கிருஷ்ணகுண்டில் முன்னேற்ற அடையணும். முராரி குப்தர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், நம்ம வந்து கிருஷ்ணகுண்டில் முன்னேற்ற